இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
நிறைந்த நன்னாள் ஜோ கூட்டி ஆண்ட மன்னர் உள்ளடைந்தார் கல்லறையில். உலகை கூட்டி ஆண்ட மன்னர் உள்ளடைந்தார் கல்லறையில். மரணம் வென்ற தேவநாதன் மகிமை அழிந்தில் வந்திடணும். புதுகலம் நிறைந்த
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக காத்திருக்கக்கூடிய அனைவரையும் உடைய கருத்துல சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய பிள்ளைகளின் வாசஸ்தலம் அல்லது தேவனுடைய பிள்ளைகளின் வீடு, ஹவுஸ் ஆஃப் காட்ஸ் பீப்புள் என்ற தலைப்பின் கீழாக இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசையா 45:18, வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பூமி ஏன் நோக்கத்திற்காக படைக்கப்பட்டது, பூமி எதற்காக படைக்கப்பட்டது, எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டது என்று நாம் கேட்பதுண்டு. இங்கே வசனம் சொல்கின்றது, ஆண்டவர் பூமியை வெறுமையாக சிருஷ்டிக்காமல் தேவனுடைய பிள்ளைகள் தங்கக்கூடிய ஒரு வாசஸ்தலமாக அதை அவர் சிருஷ்டித்தார். அதாவது மனிதர்கள் இந்த பூமியிலே தங்கும்படியாக தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடு எது என்று பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே இந்த உலகம், இந்த பூமி தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடாக இருந்தது. ஆனால் அவர்கள் பாவம் செய்த பொழுது இந்த நித்தியத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த வாழ்க்கையானது அழிவுக்கு வந்தது என்று பார்க்கிறோம். ஆகையால் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் மனிதனை கர்த்தர் ஏன் சிருஷ்டித்தார் என்ற கேள்வி நமக்கு வருகிறது. ஆதியாகமம் 1:26 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் மனிதர்களை தமது சாயலாக சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் யாவையும் கர்த்தர் ஆதாமுடைய கையிலும் ஏவாளுடைய கையிலும் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. சங்கீதம் 8:6 நான் வாசிக்கின்றேன், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர். இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த பூமியை தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடாக அவர் கொடுத்தார். அவர் கொடுத்தார் என்பதற்கான இன்னொரு ஆதாரம் என்ன என்று பார்க்கும் பொழுது, சங்கீதம் 8:6 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் அவருடைய கிரியை நிமித்தமாக இந்த பூமியை மனிதர்கள் ஆளுகை செய்யும்படி சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதே காரியத்தை தான் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கொடுத்ததை பார்க்கிறோம். ஆனால் பாவம் வந்ததுக்கு பிறகு இந்த உலகத்தை ஆண்டு கொள்ள வேண்டிய மனிதன், பாவம் அவனை கை கொண்டது நிமித்தமாக இந்த பூமி அவனை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. அதாவது சாத்தான் அவனை வெல்ல ஆரம்பித்தான் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 2:8, சகலத்தையும் அவனுக்கு கீழ்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி சகலத்தையும் மனிதனுடைய கையிலே கீழ்படும்படி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 2:19, எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறானே. இங்கே நாம் பார்க்கும் பொழுது சகலத்தையும் கீழ்ப்படிய செய்யும்படி கர்த்தர் மனிதனுக்கு இந்த உலகத்தை தந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவன் பாவம் செய்தது நிமித்தமாக அவன் அடிமையாகி விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் மனிதன் சாத்தானால் மேற்கொள்ளப்பட்டான். அங்கேயே அவன் தன்னையும் தன் அதிகாரத்தையும் அவனிடத்தில் இழந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இவ்வுலகம் சாத்தானின் கைக்குள் சென்றது என்பதை எந்த சூழ்நிலை சுட்டி காட்டுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 4:5-6 நாம் வாசிக்கலாம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களிலும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று இங்கே சாத்தான் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இதனுடைய குறிப்பை பார்க்கும் பொழுது 1 இயேசு சோதிக்கப்பட்ட வேலை அது. அவன் கிறிஸ்துவனிடத்தில் சகல ராஜ்யங்களையும் தன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என பொய் சொன்னான் என்று சொல்வதற்கு இல்லை. உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் வல்லமைகளையும் அதன் மகிமையும் உண்மையா இராவிட்டால் அவனுடைய வார்த்தைகள் கிறிஸ்துவுக்கு எப்படி சோதனையாய் இருக்க முடியும்? அப்படி என்றால் இந்த உலகம் அவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டதா என்று கேட்போம் என்றால், ஆம், நிச்சயமாகவே. எப்பொழுது ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அப்பொழுது இந்த உலகமானது பாவத்தின் கீழ் வந்துவிட்டது. அப்படி என்றால் பாவத்தின் பிதா, பாவத்தின் அதிபதி யார் என்று பார்க்கும் பொழுது சாத்தான். ஆகையால் சாத்தானுடைய கரங்களில் இந்த பாவமான உலகம் வந்துவிட்டது. ஆனால் கிறிஸ்து பாவத்தில் வீழ்ந்த மனிதனை மீட்கவே இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அதாவது இந்த மனிதனுக்கென்று கொடுத்த இந்த வீடு அங்கே பாலாய் கிடைக்கிறது, அதாவது பாவத்தில் கிடைக்கிறது. மனிதனை அதிலிருந்து மீட்டெடுத்து பரிசுத்தமான வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்பினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, பாவம் மற்றும் மரணத்தின் மூலமாக மனிதன் ஆளுகையை இழந்தான் என்றால் யார் மூலமாக அது மீண்டும் கொண்டு வரப்படும் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அப்படி என்றால் அது யார் மூலமாக மீண்டும் நாம் இழந்த நம்முடைய அதிகாரத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும்? எபிரேயர் 2:9 நாம் வாசிக்கும் பொழுது, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருக்கும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறுவராய் இருக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சுடப்பட்டதை காண்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது பாவத்தினால் இந்த உலகத்தில் மரணம் வந்தது. ஆகையால் கிறிஸ்து இந்த பூமியிலே பாவம் செய்யாத ஒரு மனிதனாக வாழ்ந்து அவர் மரித்தது நிமித்தமாக, பரிசுத்தனாய் மரித்தது நிமித்தமாக அந்த பாவத்தை அவர் மேற்கொண்டு உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். அவ்வண்ணமாகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவருக்குள் ஜீவித்து மரிக்கும் பொழுது அவருடைய 2வது வருகையிலே எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மத்தேயு 5:5, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள் எதை இழந்தார்கள்? சுதந்திரத்தை இழந்தார்கள். இந்த பூமியை ஆட்சி செய்து கொண்டதை இழந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் மத்தேயு 5:5 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றால் எதை குறித்து இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இவ்வுலகத்திலே இந்த சுதந்திரம் கிடைக்காது. ஏனெனில் இங்கே சாந்தம் உள்ளவர்களுக்கு பாடுகளே அதிகம். இங்கே பார்க்கும் பொழுது சாந்தமா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அதிகமான பாடுகள் இங்கே இருக்கிறதுனால் நிச்சயமாகவே இங்கே சுதந்திரம் இருக்காது என்பது நமக்காக தெரிகிறது. ஒரு மனிதன் கோபப்படாமல் பொறுமையாக இருப்பான் என்றால் அந்த மனிதனை மேலும் மேலும் அவனை காயப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் எங்கு சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த பூமியை சுதந்து கொள்வார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலக பொருட்களை அதிகமாக பெற்றிருப்பது யார் என தாவீது கூறுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 73:3-7 நாம் வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விருப்பத்திலும் அதிகமாய் நடந்திருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது துன்மார்க்கர்களுக்கு அதிக ஆஸ்தி இருக்கிறதாக இங்கே தாவீது சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் லூக்கா 4:10 வாசித்த வண்ணமாக சாத்தான் கிறிஸ்துவை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் என்னுடைய கையிலே கொடுக்கிறேன், ஆஸ்தி கொடுக்கிறேன், செல்வத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னதை நாம் நினைவில் கூறுவோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறார்கள் என்றால், அல்லது கிறிஸ்துவை குறித்து யார் என்று தெரியாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்றால், அல்லது பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு சாத்தான் தேவையான அனைத்தையும் கொடுப்பான். அதைத்தான் லூக்கா 4:4-5 நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இந்த காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நீதிமானுக்கு என்னதான் பலன் இருக்கிறது என்ற கேள்வி வருகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 37:34, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுரத்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த உலகம் பாலாக்கி விட்டது. இந்த உலகத்திலே மனிதன் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்தின் வீடாகிய இந்த வீடு பாவத்தினால் கரைப்பட்டது நிமித்தமாக அழியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுடைய 2வது வருகையிலே ஆண்டவர் சகலத்தையும் நெருப்பினாலே சுட்டெரிப்பார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் தேவனுடைய பிள்ளைகள் அந்த பூமியை சுரத்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே எது சரியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்கு தத்துவத்தில் எவ்வளவு அடங்கியுள்ளது? அப்படி என்றால் ஆண்டவருடைய வருகை நிச்சயமாகவே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு அனைத்தும் கிடைக்குமா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். ரோமர் 4:13, அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரைக்கென்று அவன் வாழ ஆரம்பித்தான் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே அவன் பரதேசியாய் அலைந்து திரிந்தான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் எதற்காக அப்படி இருந்தான் என்று பார்க்கும் பொழுது அவன் பரம காரானை அவன் எதிர்பார்த்தான், அல்லது பரம தேசத்தை அவன் எதிர்பார்த்தான், அதாவது பரலோகத்தையே நோக்கி அவனுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 11:13 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதையும் ஆபிரகாமை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 7:5, இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கெடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் வாக்கு தத்தம் செய்ததை இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த பூமியிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தம் செய்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதெல்லாம் எப்பொழுது நடைபெறும், இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்ற கேள்வி நமக்கு இருக்கிறது. எபிரேயர் 11:39-40, இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அதையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை போல் அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்து நன்மையான தொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்திருந்தார். இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் செய்தார், இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று அவருடைய சந்ததிக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார். ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது அதை பெற்றவர்கள் அவர்கள் மரித்து போய் விடுகிறார்கள், நீண்ட நாள் வாழ முடியவில்லை. அப்படி என்றால் அவர்கள் எதை நோக்கி காத்து கொண்டு இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த பரலோக ராஜ்யத்திற்காக அவர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது என்றால் இதெல்லாம் எப்பொழுது நடக்கும், இந்த பூமி எப்பொழுது அழிந்து போகும் என்று நாம் கேட்கும் பொழுது 2 பேதுரு 3:10, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகண்டு போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த உலகமானது அழிந்து போகும், அதாவது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக ஒரு கூடுகையாக ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்தது போல மனிதனுக்கு கொடுத்த இந்த பூமி அழிந்து போகும். ஏனென்றால் பாவத்தினால் அது நிறைந்திருக்கிறது, பாவம் இதை சூழ்ந்திருக்கிறது. ஆகையால் அது அழிந்து போய் ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2 பேதுரு 3:13 வாசிக்கும் பொழுது அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன விதமாக நித்தியத்துக்கும் நீங்கள் சுதந்திரிக்க போகக்கூடிய ஒரு தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன காரியம் வெளிப்படுத்த 21:1-5 நாம் வாசிக்கும் பொழுது 1000 வருடம் அரசாட்சிக்கு பிறகு ஆண்டவருடைய மூன்றாவது வருகையிலே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பரலோகத்திற்கு அவர் இந்த பூமிக்கு திரும்ப கொண்டு வந்து பரலோகமானது பூமிக்கு இறங்கி வர கண்டேன் என்று யோவான் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் மனிதன் நிரந்தரமாக இந்த பூமியிலே அவன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகின்றான். இது சற்று குழப்பமாக நமக்கு தோன்றலாம், ஆனால் நாம் நிதானமாக யோசிக்கும் பொழுது ஆதாமையும் ஏவாளையும் இந்த பூமியிலே ஆண்டவர் ஏன் சிருஷ்டித்தார்? அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சிருஷ்டித்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்த போது என்ன நிகழ்ந்தது? இந்த உலகத்தில் மரணம் வந்தது, வியாதி வந்தது. அப்படி என்றால் நிரந்தரமாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு அவன் கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்றால் அவன் இழந்து போனதை மீண்டும் கொடுப்பதற்கு. மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது மரணத்தை பார்த்த ஆதாம் ஏவாளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும், இந்த உலகம் அழிவில் இருந்த இந்த உலகத்தை புதிய சிருஷ்டியாய் மாற்ற வேண்டும். ஆகையால் தான் கர்த்தர் அங்கே கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக அவர் அவதரித்து வந்து பிறந்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது நாம் இன்னும் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் மீண்டும் மனிதன் வாழ வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது என்ன நடக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது துன்மார்க்கர்கள் அழிக்கப்பட வேண்டும், இந்த பாவமான உலகம் அழிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே நிச்சயமாகவே இந்த பூமியானது வெந்து உருகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே யாவும் அழிந்து போகும் என்று பார்க்கிறோம். துன்மார்க்கர்கள் அவர்கள் மரித்து போய்விடுவார்கள். 1000 வருட அரசாட்சியின் போது என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது இங்கே மீட்கப்பட்ட நீதிமான்கள் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், அங்கே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 1000 வருட காலம் பூமியிலே இருக்கக்கூடிய துன்மார்க்களை குறித்து அவர்கள் நியாயம் தீர்ப்பார்கள் என்று பார்க்கிறோம். அது முடிந்த பிறகு கிறிஸ்துவும் பரலோகமும் புதிய எருசலேமும் இந்த பூமிக்கு வரும், அதாவது நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமிக்கு வரும். அப்பொழுது துன்மார்க்கர்கள் உயிர்த்து எழுந்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று புறப்படுவார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய அக்னி வந்து அவர்களை பச்சித்து போட்டு அனைத்தையுமே பச்சித்து எரித்து போட்டுவிடும். அந்த அக்னியினாலே ஒட்டுமொத்த இந்த உலகமும் சுத்திகரிக்கப்படும். அப்பொழுது புதிதான இந்த ஒரு உலகத்திலே புதிய எருசலேம், அதாவது பரலோகத்திலே ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ண அந்த புதிய எருசலேம் இறங்கி இந்த பூமியிலே வந்து இருக்கும். அப்படி என்றால் இந்த உலகத்திலேயே நம் மீண்டுமாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகையால் இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏசையா 65:17, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இங்கே பார்க்கும் பொழுது நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிப்பேன். அப்படி என்றால் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே ஆண்டவர் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கப் போகிறார். அப்படி என்றால் யாவையும் அவர் புதிதாக்கப் போகிறார். அப்படி என்றால் பழையவைகள் யாவும் ஒளிந்து போய்விடும், அசுத்தமானவைகள் யாவும் ஒளிந்து போய்விடும், பரிசுத்தமானதை ஆண்டவர் மீண்டும் கொடுப்பார். எப்படி ஆதாம் ஏவாளுக்கு பரிசுத்தமான உலகத்தை கொடுத்தாரோ அதை போலவே மீட்கப்பட்ட நீதிமான்களுக்கு ஆண்டவர் பரிசுத்தமான ஒரு உலகத்தை கொடுப்பார். ஏசையா 35:10, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் பாவமான உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டார்களோ அதற்கு இணையாக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவருடைய வருகையிலே ஆண்டவர் அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் பரலோகத்திலும் அவர்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 72:8, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுவார். இந்த பூமியை கர்த்தர் அரசாளுவார், அதை தம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தானியேல் 7:27, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவம் உன்னதமானோருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். வாசிக்கும் பொழுது மீட்கப்பட்ட நீதிமான்கள் அதாவது சாந்தகுணம் உள்ளவர்களுடைய கரங்களிலே ஆண்டவர் இந்த உலகத்தை மீண்டும் கொடுப்பார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல
கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியானது நம்முடைய பரிசுத்தமான வாசஸ்தலமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆனால் அதற்கு நாம் முதலாவது நம்மை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுக்க வேண்டும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதியுங்க. இந்த புதிய எருசலேமிலே நாங்களும் இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்களுக்கு தாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இதோ என் காணிக்கை, இதோ என் காணிக்கை, அன்பு மீட்பரே, அன்பு மீட்பரே, இதோ என் காணிக்கை. தேவபிதாவின் மைந்தனே, தேவ கண்ணியருள் மைந்தனே, தேவபிதாவின் மைந்தனே, தேவ கண்ணி அருள் மைந்தனே, இதோ என் காணிக்கை, இதோ என் காணிக்கை.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibleaw.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.